நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கனடாவில் வாழும் எழுத்தாளர், வானொலி ஒலிபரப்பாளர், வாழ்வியல் மற்றும் பயண கட்டுரையாளர் துறையூரான் என்ற புனைப்பெயர் கொண்ட சின்னையா சிவனேசன் அவர்கள் 2014 சின்னி வந்திருந்த வேளை அவரை SBS ஒலிபரப்பு கூடத்தில் வைத்து நேர்கண்ட நான் குலசேகரம் சஞ்சயன். நேர்களே, இது ஒரு மறு ஒலிபரப்பு.
கனடாவிலிருந்து தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் முன்னை நாள் தலைவராக இருந்த துறையூரான் என்ற பெயரில் எழுதி வரும் சின்னையா சிவனேசன் அவர்களை இப்பொழுது சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம் ரஞ்சி.
முதலில் உங்களது பின்புலத்தை சொல்லுங்களேன்.
நான் ஒரு ஆசிரியராக பணியை ஆரம்பித்தேன். பின்னாளில் தேர்வு முறையிலே பாட புத்தகங்கள் மொழிபெயர்ப்பதற்காக சில மொழிபெயர்ப்பாளர்களை கல்வி வெளியீட்டு திணைக்களம் தேர்வு செய்தார்கள். அதிலே நானும் ஒருவன்.
இது இலங்கையில்?
இலங்கையில். இலங்கையில் என்னோடு கவிஞர் முருகையன், சிவானந்தன், தாசிசிஎஸ் போன்றவர்கள் பின்னாளில் இணைந்து கொண்டார்கள். பாடப்புத்தகங்கள் விஞ்ஞான பகுதியில் உள்ள உயிரியல் பாடப்புத்தகங்களை நான் மொழிபெயர்ப்பு செய்தேன். அதன் பின்பு மருத்துவத்துறையிலே ஒரு பகுதியை ஆரம்பித்து அதற்கு என்னை பொறுப்பாக அனுப்பினார்கள். எங்களுடைய பிரபலமான வைத்தியர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தோம். அந்த நூல்களை பதிப்பிப்பது என்னுடைய வேலை. அந்நாட்களிலே எல்லோருக்கும் தெரிந்த அப்பா குட்டி சின்னத்தம்பி, ஏ சின்னத்தம்பி என்ற கைனகாலஜிஸ்ட், அவரெல்லாம் எங்களுக்கு பல நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். அதேவாறு டாக்டர் மகேஸ்வரன் போன்றவர்கள் இந்த இதிலே ஈடுபாடு கொண்டு இருந்தார்கள். நாங்கள் சொற்றொகுதி ஒன்று தயாரித்தோம். அதற்கு இந்த விற்பன்னர்கள் வந்து ஒரு குழுவாக இருந்து பல்வேறு சொற்களை நாங்கள் ஆராய்ந்து அதற்கேற்ற தமிழ் சொற்களை, இப்போ பாருங்கள், 1962களிலேயே அவற்றை செய்தோம். அந்த சொற்றொகுதி இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் இவ்வாறான ஒரு கைங்கரியத்தை வேறு எந்த சங்கமோ அல்லது தனியார் நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ முயற்சிக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம்.
இலங்கையில் இருந்த காலத்திலே நீங்கள் நாடகத்துறையிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள்.
இலங்கையில் இருந்த காலத்திலே சானா என்ற சண்முகநாதன் அவர்கள் தான் அப்போது நாடக பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர். அவருடைய வேண்டுகோளின்படி பல நாடகங்களை எழுதியிருக்கிறேன். அதே நேரத்தில் கிராம சேவை பகுதியிலே ஒவ்வொரு மாதமும் தேசிய சேமிப்பு இயக்கத்தை மையமாக வைத்து, சேமிப்பு என்றால் என்ன அப்படி அந்த விளக்கத்தை கொடுப்பதற்காக நாடகங்கள் தயாரித்து வந்தேன். இடைக்கிடை கல்வி பகுதியிலே விஞ்ஞான விஷயங்களை பற்றி 2 மாணவர்களை வைத்து ஒரு உரையாடல் மாதிரி.
இது தவிர நீங்கள் கூத்து கலை வடிவத்திலும் கூத்து பாணியிலும் ஈடுபட்டிருக்கீர்கள்.
கூத்து பாணியில முக்கியமாக நரி பேனா என்று ஒரு நாடக ஆசிரியர் குணவர்த்தனான் இருந்தார். நரி மாப்பிள்ளை என்று அதனுடைய தமிழ் தழுவல் ஒன்றை நான் தயாரித்து அதிலே இடைக்கிடை இந்த கூத்து பாட்டு போன்ற இதுகளில் அந்த நடிக்கிறவர்கள் அப்படி நடந்து வருவார்கள். எங்களுடைய வடமூடி நாடக கூத்து இதை நான் அதிலே சேர்த்திருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கான ஒரு நாடகம், பல இடங்களிலே மேடையேற்றப்பட்டது. 70-72களில் என்று நினைக்கிறேன் அந்த நாடகத்தை நாங்கள் செய்திருந்தோம்.
இலங்கையில் இருக்கும் பொழுதே நீங்கள் எழுத்தாளராக என்ன கதைகள் எழுதினீர்கள்?
கதை இது நாடகங்கள் தான் கூடுதலாக நான் எழுதுறது. அதில் பின்பு மேடை நாடகங்கள் தயாரித்தேன். அதிலே முதல் நாங்கள் போட்டது அரங்கு என்ற ஒரு நாடக மன்றத்தை நிறுவி மேகலை என்ற ஒரு நாடகத்தை போட்டோம். அது லேடி விண்டமேஸ் ஃபேன், அந்த நாடகத்தை தழுவி நாங்கள் மேகலை என்று போட்டோம். அதன் பின்பு நான் நினைத்தது நடந்ததா, ஒரு துப்பறியும் கதை மாதிரியான ஒரு கதை, 2 மேடையேற்றப்பட்டது கொழும்பிலே. அதன் பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் 1 மேடையேற்றினோம். அதுக்கு பிறகு தங்கச்சி கொழும்புக்கோ, முழு நீள நகைச்சுவை நாடகம்.
சரி, நீங்கள் கதை எப்பொழுது எழுத ஆரம்பித்தீர்கள்?
கூடுதலாக கதை எழுதுவது இல்லை, சிறுகதைகள் இடைக்கிடைதான் எழுதுவேன். ஆனால் கட்டுரைகள் கூடுதலாக எழுதியிருக்கிறேன். இன்று வரைக்கும் கனடாவில் இருக்கின்ற விளம்பரம் என்ற பத்திரிகை, அவர்கள் அடுத்த ஆண்டு 25 பூர்த்தி செய்கிறார்கள். அதுதான் முதல் மூத்த பத்திரிகை. அதில் அவ்வப்போது நான் கட்டுரைகள் எழுதி வருகிறேன். பிரியாண கட்டுரைகள், பல்வேறு விதமான பொதுவான சில கட்டுரைகள்.
அது தவிர நீங்கள் வானொலி நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
வானொலி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இலங்கை வானொலியில் பங்கு பற்றிய நல்ல பயிற்சி எனக்கு இருந்தது. அதன் பின்பு 1986 நான் கனடாவுக்கு போனேன். 87 கீதவாணி என்று ஒரு வானொலியை நண்பர் ராஜ்குமார் ஆரம்பித்தார். அந்த காலத்திலே நான் அவரோடு சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறேன். பல நாடகங்கள், கலந்துரையாடல்கள், பேட்டி அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். தற்போது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற ஒரு நிகழ்ச்சி 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தோம். அதில் முக்கியமாக டாக்டர் லம்போதரன் என்ற ஒரு வைத்தியர், அவர் ஆன்மீக துறையிலே மிக ஈடுபாடு கொண்டவர். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலையில் 9:30 தொடக்கம் 11 மணி வரையும் பேட்டி காண்கிறோம். பல்வேறு நேயர்கள் ஏற்கனவே சில கேள்விகளை தொலைபேசி மூலம் அறிவித்திருப்பார்கள். அதே நேரத்தில் நேரடியாகவும் தொலைபேசியில் நேயர்கள் கலந்து கொள்வார்கள். அதில் மிகவும் ஆழமான கருத்துக்களையும் பல்வேறு ஆதாரபூர்வமான கருத்துக்களையும் டாக்டர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது பலருக்கும் பிடித்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனால், விநாயகர் கோவிலுக்கு நாங்கள் போனால் தலையில குட்டி கொண்டு இருந்தெழும்புகிறோம், அதற்கு அவர் விஞ்ஞான ரீதியாக அதற்கு ஒரு விடை கொடுக்கிறார். எங்களுடைய இரு கண்ண பகுதியிலே தான் முக்கியமான நரம்புகளின் சங்கமிப்பு ஏற்படுத்த பிளெக்சஸ் எல்லாம் வந்து சேருகின்ற இடம். அப்போ அதை நாங்கள் இடைக்கிடை இவ்வாறு குட்டி கொள்வதால் அதை மிகவும் துரித கதியில் இயங்க வைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நரம்பு மண்டலத்தை நாங்கள் நன்றாக இயங்குவதற்கு அதை தட்டிவிட்டு இருந்தெழும்பும் பொழுது கீழ்காலிலே இருக்கிற நரம்பு மண்டல பகுதிகள் எல்லாம் உயிர்படைகின்றன.
இதை வேறு என்ன செய்கிறீர்கள்?
வானொலி நிகழ்ச்சியில் பெரும்பாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில போயிடும். மற்றது கூடியவரை எழுத்து, பல்வேறு விஞ்ஞான கட்டுரைகள் எழுதுகிறேன், சமூக கட்டுரைகள். இதை தவிர 2-3 சங்கங்களிலே பங்கு பெற்றிக் கொண்டிருக்கிறேன்.
எழுத்து பற்றி பேசும்பொழுது நீங்கள் கனடாவை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கீர்கள்,
கனடாவின் கதை என்று.
அந்த நூலுக்கான ஆராய்ச்சிக்காக என்ன, எங்கிருந்து தரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்?
பல்வேறு வகையான நூல்களுடைய தரவுகள் மின் வலையில் இருக்கின்றன ஒன்று. அதை தவிர எங்களுடைய வீட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு நூல் நிலையம், இவ்வாறு பல வகையான இரண்டால் கனடாவினுடைய வரலாறை எழுதும் பொழுது அதில் தவறுகள் இருக்கக்கூடாது. உஷா துணை நூல்களுடைய விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் அந்த நூலில்.
சரி, நீங்கள் இந்த சங்கங்களை பற்றி ஆரம்பித்தீர்கள், சொல்லுங்கள்.
20 ஆண்டுகளுக்கு முன்பு கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் என்று ஆரம்பித்தோம். பல வகையான வேலைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதில் முக்கியமாக நான் ஒன்று குறிப்பிட வேண்டும். இந்த எழுத்தாளர் இணையம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யுள் இலக்கண வகுப்புகள் நடத்துகிறோம். இந்த யாப்போடு எழுதுகின்ற கவிதைகள் தான் நிலைக்கும். இப்போ மற்ற கவிதைகள் நிலைக்கையாது என்று நான் சொல்லவில்லை. இப்போ என்னை பொறுத்தளவில் ஒரு யாப்புக்கு ஒரு சிறந்த மதிப்பு. காரணம் என்னென்றால், அந்த யாப்பு முறையை கற்பது மிகவும் கடினம், எல்லாருக்கும் அது சரி வர. அதனால் அதற்கு ஒரு முறையான வழியில் நாங்கள் இதை கற்பிக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் செய்யுள் வகுப்புகள் ஏறக்குறைய ஒரு 15-20 பேர் கலந்து கொள்கிறார்கள், மிகவும் ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் கட்டணமும் இல்லாமல் இலவசமாகவே கற்பிக்கப்படுகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன் நான் தலைவராக இருந்தபோது இந்த வகுப்புகளை ஆரம்பித்து வைத்தேன். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகவும் ஆனந்தமான ஒரு செய்தி. அதை நாங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும். புதிய புதிய எழுத்தாளர்கள் எல்லாம் மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்றுகிறார்கள். எங்களுடைய தொன்மையான மேன்மையான ஒரு மொழியின் வரலாற்றிலே இந்த மாதிரியான செய்யுள்கள் தான் நிலைத்திருக்கும்.
நீங்கள் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொண்டாலும், இந்த கவிதை வகுப்புகளுக்கு வருபவர்கள் 1st சந்ததி குடியேற்ற கனடியர்களா, அல்லது 2வது 3வது சந்ததியிலிருந்தும் வருகிறார்கள், இளைஞர்கள் வருகிறார்களா, சிறுவர்கள் வருகிறார்களா?
இதுல என்னென்றால், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், கனடாவிலேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தமிழில் அதிகம் பைச்சியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும் தானே, படிக்கிறார்கள் தமிழை. தொடர்ந்தும் சிலர் ஆர்வம் மிகுதியால் அதை தொடர்ந்து அதனுடைய பயிற்சி பெற்று எழுத்து துறையிலே இருக்கிறார்கள். ஏன்னா தெரியும், சில குழந்தைகள் எழுது துறையிலும் நல்லாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ நான் சொல்வது, ஓரளவுக்கு நடுத்தர வயதினர் அண்மையிலே கனடாவுக்கு வந்தவர்கள், தமிழ்நாட்டிலோ அல்லது இலங்கையிலோ இருந்து வந்தவர்கள் தான் அதில், அவர்கள் இளைஞர்கள் தான், அவர்களும் செய்கிறார்கள். முதியோர் வெவ்வேறு துறையில் எழுதினவர்கள் செய்யுள் இலக்கணத்தை முறையாக கற்க வேண்டும் என்றும் வருகிறார்கள். இப்போ இந்த முறையிலே சென்றால் அவர்களும் நாளடைவில் உள்வாங்கப்படலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழ் நிலைக்குமா?
கட்டாயம் நிலைக்கும்.
எதை வைத்து சொல்கிறீர்கள்?
இப்போ என்னென்றால், இந்த கலைகள் வந்து கட்டாயம் எல்லாரும் விரும்பி படிக்கிறார்கள். கலைகளை ஆங்கிலத்தின் மூலம் கற்பிக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். கனடாவோ அல்லது இங்கிலாந்தோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ இருந்து போன பிள்ளைகளுக்கு தமிழின் அந்த தரம் குறைவாக இருக்கும். ஆனால் பிற நாடுகள் இருந்து போன பிள்ளைகளுக்கு தமிழ் மிகுந்த ஒரு பரிச்சயமான மொழியாக பேசவும் எழுதவும் அவர்கள் வாசிக்கவும் முடியும். இங்கே இருப்பவர்கள் தமிழை எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நான் அவர்களுடைய அந்த பார்வையை வைத்து கொண்டுதான் தமிழ் நிலைக்கும் என்று சொல்லுகிறேன்.
உங்களுடைய தனிப்பட்ட விடுமுறை நாளிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நிலைய கலையகத்திற்கு வந்து இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி ஐயா.
கடல் கடந்த நாடில் கூட உங்களுடைய மொழியை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே வானொலி ஒரு சிறந்த ஊடகம். அது வீடு மூலை முடுக்குகள் எல்லாத்துக்கும் செல்கிறது. அதனால் தமிழ் வாழும் என்பதற்கு இன்னொரு அறிகுறி. நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.